அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கவும் இறைவனிடம் முழு மனதுடன் அன்பு செலுத்தவும் இறைவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆஸ்வாதமாக்கி தருவானாக. நண்பர்களே, உங்களில் பெரும்பாலானோருக்கு தெரியும், பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் நாம் மேற்கொண்ட பயணத்தில் மசீஹ் ஈசாவை பற்றிய நற்செய்தியை கூறும் புனித நூலான இஞ்சிலில் தற்போது படித்து வருகிறோம். ஆதமின் உம்மத்துக்களை சைத்தானின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்த பரிசுத்த மீட்பர் ஈசா நபி அவர்கள் மற்ற எல்லா மனிதர்களிடமிருந்து வித்தியாசமானவராகவே காணப்பட்டார். அவர் ஆரம்பத்தில் இறைவனுடன் கலிமாவாக இருந்தவர். இந்த பூமியில் ஒரு மனிதனாக தோன்றினார். மனிதனாக தோன்றின ஈசா நபி அவர்கள் தமது பிறப்பில் வித்தியாசமானவர். காரணம், அவர் இறைவனின் ரூஹாக ஒரு கன்னி பெண்ணின் மூலம் பிறந்தார். ஈசா நபி அவர்கள் அவருடைய குணத்திலும் தனித்துவமானவர். காரணம், அவர் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய கிரியைகளிலும் அற்புதமானவைகள். அவர் செய்து வந்தது போல எந்த நபியும் அற்புதங்களை செய்யவில்லை. ஈசா நபிக்கு ஷைத்தான் மற்றும் அவருடைய கூட்டத்தின் மேலும் காற்று, கடல், நோய், மரணம் இவற்றின் மீதும் அதிகாரம் இருந்தது. அவருடைய எதிரிகள் கூட அவருடைய போதனையை கேட்டபோது இவரை போல ஒருவரும் போதித்ததில்லையே என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆம், ஈசா நபி அவர்களின் பிறப்பு, அவருடைய குணம், அவருடைய கிரியைகள் மற்றும் அவருடைய வார்த்தைகளிலும் தனித்தன்மை உடையவராகவே காணப்பட்டார். ஆனாலும் அவர் ஜன்னத்திலிருந்து வந்த இரட்சகர் என்பதை எல்லாரும் அங்கீகரிக்கவில்லையே. ஈசா நபி அவர்கள் உண்மையிலேயே யார் என்று ஆதமின் உம்மத்துக்களில் பலருக்கு தெரியவில்லை. அவர்கள் ஈசா நபி ஒரு இறைவாக்கினர் என்பதை நம்பினார்கள். ஆனால் இறைவன்தான் ஈசா என்ற உருவில் இன்சானை பார்க்க வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணரவில்லை. யூத மத அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்கள் ஈசா யார் என்பதை புரிந்து கொள்ள தவறியது மட்டுமல்லாமல் அவரை கொலை செய்ய அவர்கள் ஒன்று கூடி சதி செய்தார்கள். நமது முந்தின பாடத்திட்டத்தில் மத தலைவர்களையும் நியாயப்பிரமான நபிமார்களையும் அவர்களின் பாசாங்கு மற்றும் துன்மார்க்கத்தின் காரணமாக ஈசா நபி அவர்கள் அவர்களை எப்படி கண்டித்தார் என்பதை கேள்விப்பட்டோம். ஆனால் ஈசா நபி அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. உண்மையில் மத தலைவர்கள் தாங்கள் சிந்தனையில் வெறித்தனமாகவே இருந்தார்கள். ஈசாவை கொலை செய்ய வேண்டும் என்பதே அந்த சிந்தனை. ஈசா நபி அவர்கள் தான் எருசலேமிலே கொல்லப்படுவோம் என்பதையும் தன்னை இவர்கள்தான் அழைத்துக் கொண்டு போவார்கள் என்பதையும் அறிந்திருந்தார். ஆகவே ஆசாரியர்களும் மத பிரமாண நபிமார்களும் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பார்கள் என்று தமது சீஷர்களிடம் கூறினதையும் பார்த்தோம். அவர்கள் அவரை கேலி செய்வதற்கும் அவர் மேல் துப்புவதற்கும் அவரை அடிப்பதற்கும் அவரை சிலுவையில் அறைவதற்கும் அவர்கள் ஈசா நபியை ரோமர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஆனால் தாம் சிலுவையில் அறையப்பட்டு மௌத்தாகி கபரில் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் ரூகணன் எழுந்திருப்பார் என்பதையும் முன்னறிவித்தார். தான் எங்கே எப்படி மரிக்கப் போகிறேன் என்று ஈசா அறிவித்தது மட்டுமல்லாமல் எப்பொழுது மரிப்பார் என்பதையும் அவர் முன் அத்தியாயத்தில் கூறியிருந்தார். இப்பொழுது மத்தேயு 26வது சூராவுக்கு வரலாம். மத்தேயு 26வது சூரா 1-2 ஆயத்துகளை படிக்கிறேன், கேளுங்கள். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். ஈசா நபி தமது சீடர்களிடம் சொன்னதை கேட்டீர்களா? பஸ்கா பண்டிகை நாளில் ஆதமின் உம்மத்துக்கள் தம்மை சிலுவையில் அறைவார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தார். இது மிகவும் முக்கியமான ஒன்று. தௌரத்தில் நமது படிப்பினையில் பஸ்காவை பற்றி அறிந்து கொண்டோம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஈஸ்டர் காலம். யூத காலண்டரில் பஸ்கா முதல் மாதத்தில் அனுசரிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவில் இஸ்ரவேலர் ஃபிரவுன் எனும் கொடிய ராஜாவின் அடிமைகளாக இருந்த போது மூசா நபி அவர்கள் காலத்தில் என்ன நடந்தது என்பதை யூதர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது இறைவன் தனது நீதியின்படியும் தனது தீர்மானத்தின்படியும் எகிப்தியரில் தலைச்சின் பிள்ளைகளை கொன்று போட்டான். ஆனால் தன்மேல் ஈமான் வைத்த, தனக்கு கீழ்ப்படிந்த தனது ஜனங்களுக்கு இறைவன் நஜாத்தின் வழியை காட்டினான். இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆட்டை குர்பானாக செலுத்தி அதன் இரத்தத்தை வாசல்களில் தடவவும் இறைவன் கட்டளையிட்டான். நிலைக்காலில் நான் இரத்தத்தை பார்க்கும் போது நான் உங்களை சேதப்படுத்த மாட்டேன் என்று இறைவன் வாக்கு பண்ணியிருந்தான். இஸ்ராயல் மக்கள் இறைவன் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அதனால் அவர்களுடைய மூத்த குமாரர்கள் உயிரோடு காக்கப்பட்டார்கள். இறைவன் இஸ்ரவேலர்களை ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டான். இறைவன் தங்களை எகிப்தரின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டதை நினைவு கூறும்படியாக 1500 ஆண்டுகளாக யூதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடுகளை பலியிட்டார்கள். இதை இவர்கள் ஒரு சடங்காச்சாரமாகவே செய்து வந்ததால் இறைவன் அதை விரும்பவில்லை. குர்பானாக செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டிகளின் மூலம் மசீஹ் தனது இரத்தத்தை சிலுவையில் சிந்தும் நாளை யூதர்கள் எதிர்நோக்கி எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். ஈசா நபி செலுத்தும் அல்லது சிந்தும் இரத்தம் பாவிகளை வாதைகளில் இருந்து காப்பாற்றும். சிலுவையில் ஈசாவின் மரணம் என்பது இறைவனின் நீதியான சட்டம் மற்றும் சரியான குர்பானாகும். இதனால் குர்பானாக செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் அடையாளத்தை ஈசா நிறைவேற்றுவார் என்று இறைவன் தமது ஞானத்தில் திட்டமிட்டான். ஆகவே ஈசா நபி தன் திட்டத்தை நிறைவேற்றி பாவிகளை அவர்களுடைய பாவங்களை போக்கி நரகத்திலிருந்து காப்பாற்றி இறைவனே இந்த திட்டத்தை வடிவமைத்திருந்திருந்தான். இப்பொழுது இஞ்சிலுக்கு நாம் திரும்புவோம். மத்தேயு 26 சூரா 1-5 ஆயத்துகள், மத்தேயு 26 சூரா 14-16 ஆயத்துகள், மார்க்கு 14 சூரா 12-16 ஆயத்துகள் மற்றும் லூக்கா 22 சூரா 14-16 ஆயத்துக்கள், மார்க்கு 14 சூரா 18-21 ஆயத்துக்கள் மற்றும் மார்க்கு 14 சூரா 22-24 ஆயத்துக்கள், ஜக்கரியா 11 சூரா 12-13 ஆயத்துக்களையும் மற்றும் மார்க்கு 14 சூரா 22-24 ஆயத்துக்களை வாசிக்கிறேன். கேளுங்கள், இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அப்பொழுது 12 ஒருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்த பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள், அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தப்படினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய பன்னீர் ஒருவரில் ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்றார். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இவ்விதமாக ஈசா நபி தமது சீடர்களுக்கு முன்பாக இரண்டு சின்னங்களை வைத்தார். ரொட்டியின் சின்னம், கோப்பையின் சின்னம். ஈசா நபி தம்முடைய சீடர்களுக்கு பிட்டு கொடுத்த அப்பம் அவர் குர்பானாக ஒப்பு கொடுக்கக்கூடிய தம்முடைய சரீரத்திற்கு அடையாளம் என்பதை கூறினார். திராட்சை ரசம் வைக்கப்பட்ட கோப்பை ஆதமின் உம்மத்துக்கள் என்றென்று வாழும்படியாக அவர்களுக்காக சிந்தப்பட போகிற இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு ஈசா நபி அப்பத்தின் மூலமாகவும் திராட்சை ரசத்தின் மூலமாகவும் தனது மரணத்தை குறித்து தம் சீடர்களுக்கு முன் அறிவித்தார். ஈசா இந்த உலகத்திற்கு வந்ததன் காரணம் என்ன? தம்முடைய உயிரை, உடலை, இரத்தத்தை பாவிகளுக்காக குர்பானாக ஒப்பு கொடுக்கத்தான். உலகில் உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் உணவு மற்றும் தண்ணீர் உட்கொள்ள வேண்டும் என்பதை போலவே இறைவனோடு ஜன்னத்தில் என்றென்றும் வாழ விரும்பும் அனைவரும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க தமது சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்தார் என்று நம்ப வேண்டும். ஈசா நபி ஒருவர் மட்டுமே நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க முடியும். அவர் சிந்தின இரத்தம் பாவத்தால் வந்த சரீரத்திலிருந்து என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக இறைவன் வைத்திருக்கும் திட்டம் இதுவே. செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பர்களே, இன்றைய பாடத்திட்டத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள நினைத்தால் அது இதுவாகவே இருக்கட்டும். ஈசா நபி அவர்கள் உங்கள் பாவ சுமையை சுமக்க இந்த உலகத்திற்கு வந்தார். இதுவே இறைவாக்கினரின் நற்செய்தி. தன் மகனுக்கு பதிலாக இப்ராஹிம் நபி தியாகம் செய்த பலியின் பொருள் இதுதான். மன்னிப்புக்கான சரியான வழி குர்பானின் வழி. உங்களுக்காக ஈசா நபி அவர்கள் தன் இரத்தத்தை குர்பானாக செலுத்தியதன் மூலம் இறைவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆதமின் உம்மத்துகளின் பாவ பரிகாரமாக மிருகங்கள் குர்பானாக கொடுக்கப்பட்டு வந்தது. இது பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினருக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் ஈசா நபி கொண்டு வந்ததோ புதிய உடன்படிக்கை. மிருகங்களை குர்பான் கொடுத்ததை அந்த நிழலை நிறைவேற்ற வந்தவர் ஈசா நபி. ஈசா நபியே இறுதியாக செலுத்தப்பட்ட குர்பான். இதை ஈமான் கொள்ளும் எவரும் கியாமத்து நாளில் இறைவனின் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள். இறைவாக்கு கூறுவதை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 5:7, 2 கொரிந்தியர் 5:21 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஈசா நபியின் ரத்தம் விலை மதிப்புள்ளது. ஈசா நபியின் ரத்தம் ஒரு மனிதனை எப்படி சுத்திகரிக்கிறது என்பதை கேளுங்கள். 1 யோவான் 1:7 1 பேதுரு 1:18-21 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இன்று நீங்கள் கேள்விப்பட்டதை கவனத்தில் வைத்துக் கொள்வீர்கள். காரணம், இந்த மேலான சத்தியத்தை புரிந்து கொள்ள இறைவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பான். எமது அடுத்த பாடத்திட்டத்தில் இறுதி பந்தியை பற்றி நாம் கவனிக்கப் போகிறோம். இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக. அன்பான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு கேட்டதற்காக நன்றி. நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களுக்கு பயன் கொடுக்க துவா செய்கிறோம். எமது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.